আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাত। আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাহদিহু ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা। মান ইয়াহদিহিল্লাহ ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদলিল ফালা হাদিয়া লাহু। ওয়া নাশহাদু আন লা ইলাহা ইল্লাল্লাহ ওয়াহদাহু লা শারীকা লাহু ওয়া নাশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু। والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فيا أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقناهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. صدق الله مولانا العظيم. இந்த வானங்களையும் பூமியையும் மற்றும் உண்டான கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் படைப்பினங்களையும் படைத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்த நல்லடியார்கள், இப்போதும் கூட அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு புனிதமான துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களில் ஒன்றாகிய இன்றைய இந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹுடைய புனிதமான இந்த இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நாங்கள் இந்த வருடமும் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி இருக்கின்றான். இதற்காக வேண்டி நாம் அல்லாஹு தஆலாவை புகழ வேண்டி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமாக 3 அல்லது 4 விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது எல்லா வகையிலும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். முதலாவது, இந்த 10 நாட்களுடைய சிறப்பு பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ஹஜ் வணக்கத்தினுடைய முக்கியத்துவம். அடுத்ததாக, இந்த பெருநாள் தினம் முதல் கொண்டு நடைபெறக்கூடிய உபஹியாவினுடைய முக்கியத்துவம், அதனை நிறைவேற்றுவது எப்படி, அது மாத்திரமல்ல இந்த 10வது நாள் கொண்டாடப்படக்கூடிய இந்த பெருநாளுடைய முக்கியத்துவம், அதனை எப்படி கொண்டாடி கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துவது எல்லா வகையிலும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருப்பது அஷ்ரு ஜில்ஹிஜ்ஜா, அதாவது ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே ஒரு நாளிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 நாட்களும் துல்ஹஜ் மாதமாகிய அரபு கலண்டரினுடைய இந்த கடைசி மாதமாகிய துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியத்துவமான 10 நாட்களாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் குர்ஆனிலே பார்க்கின்றோம், அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களையும் சிறப்பாக குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா காலை பொழுதின் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபஜ்ர் வேளையின் மீது சத்தியமாக, பத்து இரவுகளின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படக்கூடிய வரக்கூடியவற்றின் மீதும் இரட்டைப்பட வரக்கூடியவற்றின் மீதும் சத்தியமாக என்று சொல்லுகிறான். இங்கு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருப்பது முதலாவது காலை பொழுதிலே ஃபஜ்ருடைய வேளையிலே சத்தியம் செய்கின்றான். இரண்டாவதாக பத்து நாட்களின் மீது சத்தியம் செய்கின்றான். மூன்றாவது ஒற்றைப்பட இருக்கின்ற நாட்கள், அடுத்ததாக இரட்டைப்பட இருக்கின்ற நாட்களின் மீது சத்தியம் செய்கின்றான். இப்படி சத்தியம் செய்கின்ற இந்த பத்து நாட்களும் எவை என்று எங்களுடைய கடந்த கால உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், பல உலமாக்கள் இது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை தான் குறிக்கும் என்ற கருத்திலே இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு விடயத்திலே சத்தியம் செய்கின்றான் என்றால் அதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதற்கு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் எதன் மீதும் அவன் சத்தியம் செய்வதில்லை. குர்ஆனிலே சந்திரன் மீது சத்தியமாக, சூரியன் மீது சத்தியமாக, பகல் பொழுதின் மீது சத்தியமாக என்றெல்லாம் பல நூற்றுக்கணக்கான படைப்பினங்களின் மீது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சத்தியம் செய்கின்றான். சத்தியம் செய்வதனுடைய நோக்கம், நாங்கள் அனைவரும் அந்த சத்தியம் செய்யப்பட்டிருக்கின்ற பொருட்களின் பால், படைப்பினத்தின் பால் எங்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்ப வேண்டும், அதற்குள் அடங்கி இருக்கின்ற ரகசியங்களை நாங்கள் தேட வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய நோக்கமானதாக இருக்கிறது. எனவே இந்த சத்தியத்திலும் கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. முதல் பத்து நாட்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். ஒற்றைப்படை இருக்கின்ற நாட்கள், இரட்டைப்படை இருக்கின்ற நாட்கள் என்றும் அந்த குர்ஆனுடைய வசனத்திலே தொடர்ந்தும் சத்தியம் செய்யப்படுகிறது. ஒற்றைப்படை இருக்கின்ற நாட்கள் என்றால் அது யவ்மு அரஃபா எனப்படக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஒன்பதாவது நாளை குறிக்கும் என்றும், இரட்டைப்பட என்று சத்தியம் செய்வது அந்த பெருநாளுடைய பத்தாவது நாளை குறிக்கும் என்றும் உலமாக்கள் கருத்து சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் இந்த பத்து நாட்களின் மீதும் சத்தியம் செய்யப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, குறிப்பாக ஒன்பதாவது நாளிலும் பத்தாவது நாளிலும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி மூமின்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களும் முக்கியத்துவம் பெறுகிறதோ ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே, அதே போன்று இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களும் அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுவதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். நிச்சயமாக சாலிஹான அமல்களை பொறுத்தவரையிலே இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற சாலிஹான அமல்களை விடவும் வேறு எந்த நாட்களில் செய்யப்படுகின்ற சாலிஹான அமல்களும் அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானவையாக இல்லை. எனவே இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா வேறு நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை விடவும் விசேடமாக நேசிக்கின்றான், விரும்புகின்றான் என்ற கருத்தை தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய சாலிஹான அமல்கள், அவை சுன்னத்தான அமல்களாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், விக்ரு செய்வதாக இருக்கலாம், அல்லது எமது உறவினர்களை சென்று சந்திப்பதாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை போதித்துக் கொடுப்பதாக இருக்கலாம். எப்படியான நல்ல அமல்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அவற்றையெல்லாம் இந்த பத்து நாட்களிலும் நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய அன்பை அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனைய நாட்களை விடவும் இந்த பத்து நாட்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன என்பதனைத்தான் அந்த ஹதீஸிலே கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு தடவை அவர்கள் சொன்னார்கள், இந்த பத்து நாட்களும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் சிரேஷ்டமானவையாக இருக்கின்றன என்ற சொன்ன சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாது செய்வதனை விடவும், ஒரு மனிதன் தனது உயிரை பணயம் வைத்து யுத்தம் செய்வதனை விடவும் இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்கள் சிறப்பானவையாக இருக்கின்றனவா என்று கேட்ட பொழுது, ஆம், ஜிஹாது செய்வதனை விடவும் இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே விசேடமானவையாக அவனுக்கு மிகவும் விருப்பமானவையாக இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். இல்லை, ஜிஹாதை பொறுத்தவரையிலே எந்த மனிதன் ஒரு மனிதன் இருக்கின்றான், அந்த மனிதன் ஜிஹாதுக்காக வேண்டி போயிருக்கின்றான், தனது உயிரையும் தனது சொத்துக்களையும் அபாயத்துக்கு உட்படுத்தி தியாகம் செய்து அவன் ஜிஹாது செய்வதற்காக வேண்டி சென்று இருக்கிறான். அவன் திரும்பி வீட்டுக்கு வரவில்லை. அப்படியாக இருந்தால் அவன் உயிர் தியாகம் செய்து விட்டான் என்றால் அப்படிப்பட்ட மனிதனை தவிர என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அதிகமான சிறப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனை தவிர மற்ற எல்லா அமல்களையும் பொறுத்தவரையிலே இந்த பத்து நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சிரேஷ்டமானவையாக மிகவும் விருப்பக்குரியவையாக இருக்கும் என்றுதான் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சாதாரணமாக ஜிஹாது செய்வதை விடவும் இந்த காலப்பிரிவிலே அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், விக்ரு செய்வதாக இருக்கலாம், தாவத்துடைய பணியில் ஈடுபடுவதாக இருக்கலாம், உறவினர்களை சென்று நாங்கள் சேமம் விசாரிப்பதாக இருக்கலாம், நோயாளிகளை சென்று பார்ப்பதாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நல்ல காரியங்களாக இருந்தாலும் இந்த பத்து நாட்களுக்குள் நாங்கள் செய்ய முயற்சிப்போமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. மேலும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களிலே இந்த பத்து நாட்களிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ருகளை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று வரையறுத்து தெளிவாக சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு பொன்னான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிட்டி இருக்கிறது. ரமலானுக்கு அடுத்ததாக இந்த முதல் பத்து நாட்களிலும் நாங்கள் நன்மை செய்வதற்கு அதிகமாக முந்திக் கொள்ள வேண்டும், போட்டி போட வேண்டும். அதற்கு மாற்றமாக இந்த பத்து நாட்களையும் நாங்கள் துஷ்பிரயோகம் செய்வோமாக இருந்தால் அது ஒரு பெரிய துரதிர்ஷ்டமாக இருக்கும். அது ஏனைய காலங்களில் செய்யப்படக்கூடிய பாவங்களை விடவும் இந்த காலப்பகுதியிலே செய்யப்படக்கூடிய பாவங்களுக்கு மிக அதிகமான தீமை கிடைக்கும், தண்டனை கிடைக்கும் என்பதிலும் கூட நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த அருமையான வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த காலப்பிரிவிலே நோன்பிருப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு முஸ்தஹபான அமலாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் இதிலே நோன்பு வைப்பதற்கும் பழகிக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே வரக்கூடிய ஒன்பதாவது நாள் யவ்மு அரஃபா என்று நாங்கள் சொல்வோம். இந்த அரஃபாவுடைய தினம், இந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பிருப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நன்மை என்ன? கடந்த வருடம் செய்த அந்த மனிதன் செய்த பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக அமைவது மாத்திரமல்ல, அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் அவன் செய்யக்கூடிய சின்ன பாவங்களுக்கும் அது குற்ற பரிகாரமாக அமையும் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உலக முஸ்லீம்களில் இருக்கின்ற ஒரு சிறு தொகையினராக இருந்தாலும், சுமார் 3.5 மில்லியன் அல்லது 4 மில்லியன் மக்கள் அரஃபா பெருவெளியிலே ஒன்று கூடி அல்லாஹு தஆலாவிடத்திலே தங்களுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற அந்த நாள், அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்காக, அந்த நாளின் முக்கியத்துவத்தை சமுதாயத்துக்கு உணர்த்துவதற்காக அந்த நாளிலே நோன்பிருப்பது, ஹஜ்ஜாதிகள் அல்லாத உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் நோன்பிருப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அது ஒரு சாதாரண நாள் அல்ல. யவ்மு அரஃபா அன்றைய தினத்தில் தான் அல் குர்ஆனிலே இருக்கின்ற கடைசி வசனம் என்று நம்பப்படுகின்ற அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுக்கு நான் எனது இந்த தீனை பரிபூர்ணமாக்கி விட்டேன், இந்த நியமத்தை நிரப்பமாக்கி தந்து விட்டேன் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனிலே இருக்கின்ற அந்த இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. அப்படிப்பட்ட முக்கியத்துவமான அந்த தினம், அந்த இடத்தில் வைத்து தான் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ் பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். ஹஜ்ஜத்துல் வதா எனப்படக்கூடிய அந்த பிரியாவிடைக்குரிய அந்த
ஹஜ்ஜு அல்லது அந்த உபதேசம் அந்த பெருவழியில் தான் இருந்து லட்சக்கணக்கான சஹாபாக்கள் பிரசங்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பிரசங்கத்தை, பிரபலியமான அந்த பிரசங்கத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அப்படிப்பட்ட புனிதமான ஒரு இடம், புனிதமான ஒரு காலம், அந்த கால பிரிவை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த ஒன்பதாவது நாள் யௌமு அரஃபா எனப்படக்கூடிய அந்த ஒன்பதாவது நாளிலே நோன்பிருக்க வேண்டும் என்று எங்களிடத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே குறிப்பாக முதல் பத்து நாட்களையும் அமல்கள் செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது போன்றே இந்த அரஃபாவுடைய நாளிலும் நோன்பு இருப்பது மாதிரியே அந்த நாளிலும் மிக அதிகமான நல் அமல்களில் ஈடுபடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் துல்ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுக்குரிய மாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் உலகத்தின் மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய சுயநலன்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு ஏக தெய்வ கொள்கையை ஏற்றதன் காரணமாக லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து தங்களுடைய எளிமையை வழிகாட்டி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அங்கு ஹஜ்ஜாஜிகள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரிலே மக்கமா நகரிலே ஒன்று கூடுகிறார்கள். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்திலே யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அஷ்ஹுருல் ஹுரம் எனப்படக்கூடிய யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இருப்பது துல்ஹிஜ்ஜா எனப்படக்கூடிய இந்த மாதம். அந்த மாதத்திலேதான் இந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜு கடமையினுடைய தாத்பரியம், அது ஏன் எமக்கு தரப்பட்டது என்பதனை பற்றி சிந்திப்பது எல்லா வகையிலும் பொருத்தமானதாக இருக்கும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு இறுதி இந்த தூதை, இந்த வேதத்தை எடுத்து வந்தாலும் கூட அந்த வேதத்தினுடைய முழு சாராம்சமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபியினுடைய தூதை தான் அது பிரதிபலிப்பதாக இருக்கிறது. சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னால் அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு நபி, அவர்களே ஒரு சமூகம் என்று குர்ஆன் வர்ணிக்கின்ற அந்த நபியினுடைய தியாகங்களை முழுக்க முழுக்க ஏன் 100% ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஹஜ் எனப்படக்கூடிய கடமை முஸ்லீம்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தின் 5 தூண்களிலே ஒரு தூணாக கணிக்கப்படக்கூடிய ஹஜ் வணக்கம் முஸ்லீம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடுதான். எனவே நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கும் ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்க வேண்டும், எனக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அவர்கள் நபிமார்களில் ஒரு நபியா அல்லது அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே இறுக்கமான தொடர்பு இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் தொழுகையிலே நாங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு பல தடவை அத்தஹியாத்து சொல்லுகின்றோம். அந்த அத்தஹியாத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் சலவாத்து சொல்வது போன்றே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் சலவாத்து சொல்கின்றோம். கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், யா அல்லாஹ், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ சலவாத்து சொன்னாயோ, அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீது நீ சலவாத்து சொன்னாயோ, அதே போன்று நீ கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் நீ சலவாத்து சொல்வாயாக என்று எமது மிக முக்கியமான இபாதத்தாகிய தொழுகையிலே நாங்கள் சலவாத்து சொல்கின்றோமே, அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோமோ, அதே போன்று கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது போன்றே மிக முக்கியமான ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நேசித்து ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கின்ற மிகவும் அத்தியந்தமான நெருக்கமான தொடர்பு என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சுமார் 60 மேற்பட்ட இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய பெயரிலே தனியான ஒரு சூரத்தையே இறக்கி இருக்கிறான். சூரத்து இப்ராஹிம் என்று அதற்கு பெயர். அது மாத்திரமல்ல, அவர்கள் தான் முதலாவது ஹஜ்ஜி கடமையை ஆரம்பித்து வைத்தார்கள். எனவே ஹஜ்ஜி என்ற பெயரிலும் கூட ஒரு தனியான அத்தியாயம், ஒரு சூரா குர்ஆனிலே இருப்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்லப்படுகிறது என்றால் அது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். அவர்தான் எங்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தார் என்றும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவர்தான் எங்களுக்கு ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் முஸ்லிம் சமுதாயம் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, அந்த பெயரை வைத்தவர்கள் 5000 வருஷங்களுக்கு முன்னால் நபியாக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதே அது உங்களுடைய தகப்பனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் வழிமுறை என்றும் குர்ஆனிலே சொல்லுகின்றான் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்கிறது. ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம், உதஹியாவை கொடுக்கின்றோம், அதே நேரம் ஹஜ்ஜுக்கு போகின்றோம். ஆனால் இந்த கடமைகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான மாமனிதர், வரலாற்று நாயகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் எந்த அளவு தூரம் சிந்தித்திருக்கிறோம், எந்த அளவு தூரம் அவர்களை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்க வேண்டிய மிகவும் இறுக்கமான தொடர்பு என்ன? ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற ஒரு ஹாஜி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறாரா, நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறாரா, அவர் இந்த உலகத்துக்கு காட்டிய வாழ்க்கை முறை அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று அவர் எத்தனை தடவை சிந்தித்திருப்பார்? அந்த வீடு கஅபத்துல்லா எனப்படக்கூடிய அந்த புனிதமான தலம், அதனை யார் கட்டினார்கள்? முதல் முதலிலே யார் கட்டியது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களும் அவருடைய மைந்தன் சிறு குழந்தை இளைஞனாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்துதான் ஏக தெய்வ வணக்கத்திற்காக ருகூ செய்பவர்களுக்கும் சுஜூது செய்பவர்களுக்கும் மற்றும் உண்டான ஏகத்துவ வழிபாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கும் வசதியாக அந்த வீட்டை முதன் முதலிலே அமைத்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்களை ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமா? அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், இது யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இப்ராஹிமும் அவருடைய மைந்தன் இஸ்மாயிலும் அந்த பைத்துல்லாஹில் ஹராம் எனப்படக்கூடிய அந்த புனிதமான வீட்டினுடைய அஸ்திவாரங்களை அப்படியே கட்டி எழுப்புகின்றார்களே. கட்டி எழுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு துஆவை கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களிடமிருந்து எமது இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நாம் ஒரு புனிதமான ஒரு வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறோம், நானும் என்னுடைய மகனும் சேர்ந்து இந்த வீட்டை கட்டுகிறோம். ஏன் கட்டுகிறோம்? எங்களை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடா? இல்லை, நீ வணங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டுகின்றோம், தூய்மையான எண்ணத்தோடு கட்டுகின்றோம். எனவே எமது இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று மிகவும் பணிவோடும் மிகவும் அமைதியாகவும் ரப்புல் ஆலமீனிடத்திலே பிரார்த்தனை செய்வது மாத்திரமல்ல, தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமியுல் அலீம், நீ மிகவும் அதிகமாக செவிமடுப்பவனாகவும் நல்ல அறிவுள்ளவனாகவும் இருக்கின்றாய் என்று அந்த இரண்டு பேரும் தங்களுடைய கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை, ஹஜ்ஜினுடைய அடிப்படையான வரலாற்றை அல்லாஹு தஆலா தெளிவாக அப்படித்தான் சுட்டிக்காட்டுகின்றான். அவர்கள் மேலும் சொல்லுகிறார்கள், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன். யா அல்லாஹ், எமது இரட்சகனே, எம்மை படைத்தவனே, பரிபாலிப்பவனே, நீ எங்கள் இருவரையும் முஸ்லிம்களாக நீ மாற்றி விடுவாயாக, உனக்கே கட்டுப்படக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவாயாக, மாத்திரமல்ல எமது பரம்பரையிலிருந்து ஒரு முஸ்லிம் சமுதாயத்தையும் தோற்றுவிப்பாயாக என்று அந்த கட்டடத்தை கட்டிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, அஸ்திவாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் பிரார்த்திப்பது மாத்திரமல்ல, அரினா மனா திக்கனா, நாங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகளிலே ஈடுபட்டால் நீ பொருந்திக் கொள்வாய் என்பதையும் எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக. எப்படி நீ வணங்கப்பட வேண்டும், நாம் எப்படி வணங்கினால் நீ திருப்திப்படுவாய் என்ற விஷயத்தையும் எங்களுக்கு காட்டி தருவாயாக என்று அவர்கள் சொல்வது மாத்திரமல்ல, வத்துபு அலைனா இன்னக அந்த தௌவாபுர் ரஹீம், எங்களுடைய பாவங்களை ரப்பே நீ மன்னித்து விடுவாயாக, நீ அதிகமாக மன்னிப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றாய் என்று மிகவும் பணிவாக. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரிய நபி, ஹலீலுல்லாஹ் என்று புகழப்படுகின்ற அல்லாஹு தஆலாவுடைய நேசன் கேட்கின்ற துவாவாக அது இருக்கிறது. அதிலே பணிவை பார்க்கின்றோம். அதிலே அல்லாஹு தஆலாவுக்கும் அவர்களுக்கும் இருந்த நெருக்கமான உறவை பார்க்கின்றோம். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரிமை கொண்டாடுகிறோம் என்றால், அந்த உரிமை கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த புனிதமான நபி, கௌரவத்துக்குரிய நபி எப்படி பிரார்த்தித்தார்கள், எப்படி உலகத்திலே வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாசகங்களிலே இருந்த அமைதி எப்படி இருந்தது, அவர்களுடைய பணிவு எப்படி இருந்தது என்பதை எல்லாம் சிந்திப்பதற்கான காலகட்டமாக துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கின்றன. சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுடைய துவா, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக், அவர்கள் எவ்வளவு விருந்த உள்ளம் படைத்தவர்கள் என்பதை பின்வரும் துவாவிலே இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் மாத்திரம் முஸ்லீம்களாக இருந்து போதாது ரப்பே, நாங்கள் மாத்திரம் உன்னை வணங்கியது போதாது ரப்பே, எங்களுக்கு பின்னால் ஒரு தூதுவரை எங்களுடைய பரம்பரையிலிருந்தே நீ தோற்றுவிப்பாயாக. வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களுக்கு மத்தியிலிருந்தே ஒரு ரசூலை நீ தோற்றுவிப்பாயாக. அந்த ரசூல் யார்? கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை தோற்றுவிக்கும்படி ஒரு விருந்த கண்ணோட்டத்தோடு, ஒரு பொது நலனோடு அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அந்த நபி வந்து என்ன செய்ய வேண்டும்? ரப்பே, யத்லு அலைஹிம் ஆயாதிக, உன்னுடைய அத்தாட்சிகளை அந்த சமுதாயத்துக்கு ஓதி காட்டக்கூடியவராக அவரை மாற்றுவாயாக. வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அதே நேரம் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நபியாக அவரை ஆக்குவாயாக. வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு தூதுவரை அவர்களுக்கு மத்தியிலிருந்தே ரப்பை நீ தோற்றுவிப்பாயாக என்று அந்த பிரார்த்தனையை அந்த இரண்டு பேருமே செய்கிறார்கள். அந்த காபத்துல்லாவினுடைய அஸ்திவாரத்தின் மீது காபத்துல்லாவை கட்டி எழுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே இப்படி அருமையான ஒரு பிரார்த்தனையை அவர்கள் செய்கின்றார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய வீடு, அவர்கள் கட்டிய அந்த வீடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து மக்கள் அனைவரும் அவர்களை ஒரு முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட வீடாக அந்த வீடு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு தூரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான 3 மதங்களையும் சேர்ந்தவர்கள் அந்த நபியை தான் பிரதானமான நபியாக கொள்கிறார்கள். யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கின்ற 3/2 பகுதியினர் தான் இந்த 3 மதங்களையும் பின்பற்றுகிறார்கள். இந்த 3 மதங்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நபி இருப்பாராக இருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 2 பேருக்கும் கிடைத்த பிள்ளைகள் தான் இந்த மார்க்கம் 3 உலகத்திலே பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கின்ற மகத்துவம், அவர்களுடைய முன்மாதிரி, அவர்கள் இந்த உலகத்திலே பெற்றிருக்கின்ற இடம் என்பதை நாங்கள் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மிகவும் மகத்துவமான ஒரு நபியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜி மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் ஹஜ்ஜி கிரியைகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது முழுக்க முழுக்கவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தியாகம் என்பவற்றை உள்ளடக்கியதாகத்தான் ஹஜ்ஜி கடமை இருக்கிறது என்பதை மனதிலே பதிக்க வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த 3 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் எந்த விதமான புற்பூண்டுகளும் மரம் மட்டைகளும் தண்ணீரோ எதுவுமே இல்லாத ஒரு பூமியிலே சென்று குடியமர்கிறார்கள். அந்த பூமிதான் இப்போது இருக்கின்ற மக்கமா நகரம், அரபாவுடைய மைதானம், மினா, முஸ்தலிஃபா போன்ற இந்த பிரதேசங்கள். இந்த பிரதேசங்கள் அனைத்திலும் அவர்கள் நடமாடுகிறார்கள். அவர்களுடைய பாதங்கள் அந்த பிரதேசங்களை கடந்து செல்லுகின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவியையும் பிள்ளையையும் அந்த கட்டாந்தரையிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் மாத்திரம் தவக்குள் வைத்தவர்களாக விட்டுவிட்டு செல்கின்றார்களே, அந்த தியாகத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம் என்று சிந்தித்து பார்ப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களுடைய தியாகம், அவர்கள் ரப்பின் மீது கொண்டிருந்த தவக்குள், ரப்பின் மீது கொண்டிருந்த ஈமானின் ஆழம் எனக்கு ஞாபகம் வர வேண்டி இருக்கிறது. நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒவ்வொரு தொழுகையிலும் ஸலவாத் சொல்லுகின்றோமே, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த நபியை நான் புகழுகின்றேனே, அந்த நபிக்கு துஆ செய்கின்றேனே, அவர்களுடைய தியாகம் என்னிடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று வந்து விடுகின்ற பொழுது நாங்கள் ஆயிரம் தடவை சிந்திக்கின்றோம், இதனை நடைமுறைப்படுத்த முடியுமா, இதனை புத்தியால் புரிய முடியுமா, இதனை செய்தால் எனக்கு உலகத்திலே ஏதாவது லாபம் இருக்குமா என்றெல்லாம் சிந்திக்கின்றோமே. ஆனால் அந்த நபி அவர்கள் அப்படி சிந்திக்கவில்லை. நான் எனது குடும்பத்தை எந்த விதமான புட்பூண்டுகளும் இல்லாத ஒரு இடத்திலே குடியமர்த்தி விட்டு வந்திருக்கின்றேனே யாழ்லா என்று தனது குடும்பத்தாரை அந்த இடத்திலே குடியமர்த்தி விட்டு வந்ததற்கு பின்னால் செய்கின்ற பிரார்த்தனையை நீங்கள் பாருங்கள். முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், அந்த நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றுமுழுதாக அடிபடிந்த நபி அவர்கள் தங்களுடைய சுயநலனையும் விருப்பு வெறுப்புகளையும் பலியிட்டு விட்டு தனது மகனையே அறுப்பதற்கு துணிந்த ஒரு மாமனிதர் அவர்கள். மிகவும் அதிகமான வருடங்கள் கணவனும் மனைவியும் பிள்ளை பாக்கியம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த கனவிலே தென்படுகின்ற அந்த காட்சி, மகன் அறுக்கப்பட வேண்டும் என்ற காட்சியை உடனடியாக நடைமுறைப்படுத்தி அங்கு மினாவுக்கும் அழைத்து சென்று தனது மகனுடைய கழுத்திலே கத்தியை வைக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு மகனை அறுப்பதற்காக வேண்டி என்று சொல்லப்படுகிறதே, அந்த நேரத்தில் அந்த நபி சின்ன அளவு கூட தனது ஆட்சேபனையை வெளிப்படுத்தவில்லை, முற்றுமுழுதாக கட்டுப்படுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறார்கள். முஸ்லிமைனிலக், உனக்கு கட்டுப்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று கேட்டார்களே, அந்த துஆவை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மகனை அறுப்பதற்கு தயாரானார்கள் முதலாவது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த கட்டாந்தரையிலே தனது மனைவியையும் தனது பிள்ளையையும் விட்டு செல்கின்றார்கள் என்றால் அவர்கள் பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதற்கு நான் முன்னுரிமை வழங்குவேன் என்ற அந்த முன்மாதிரியான அந்த தத்துவத்தை எங்களுக்கு விட்டு சென்றார்கள். நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்ப்போம். ஐயாயிரம் வருஷங்களையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த நபிக்கு உரிமை கொண்டாடுகின்றோமே, அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை என்று வருகின்ற பொழுது நாம் எந்த அளவு தூரம் இவற்றை பின்பற்றுகிறோம்? வட்டி எடுக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டால், நீங்கள் களவெடுக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டால், லஞ்சம் எடுக்க வேண்டாம், வியாபாரத்திலே மோசடி செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டால், குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலாவும் ரசூலும் காட்டித்தந்த வழிமுறைதான் சரி என்று சொல்லப்படுகின்ற பொழுது, மேற்கத்திய நாகரிகத்தினுடைய இந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாகி எமது பகுத்தறிவுக்கே முன்னுரிமை கொடுத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம என்று நாங்கள் இந்த அத்தஹியாத்திலே அவர்கள் மீது செலவாத்து சொல்வதாக இருந்தால் நமக்கு அவர்களுக்கும் எமக்கும் இடையில் எவ்வளவு பெரிய தூரம் இருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த ஒரு கொள்கைக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தவர்கள். ஏதோ பிறந்து விட்டோம் வாழுவோம் என்று வாழவில்லை, சாப்பிடுவதும் குடிப்பதும் ஆடை அணிவதும் தான் வாழ்க்கை என்று அவர்கள் வாழவில்லை. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மாத்திரமே வணங்கப்பட வேண்டும், சிலைகள் வணங்கப்படக்கூடாது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படியான நிலையிலிருந்து இந்த சமுதாயத்தை விடுவித்து ஏக தெய்வ கொள்கையின்பால் நான் கொண்டு வருவேன் என்று மிகவும் பிரயத்தனத்தோடு மிகப்பெரிய தியாகத்தோடு போராடிய ஒரு நபியாக நாங்கள் அவர்களை வரலாற்றிலே பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா மிக விரிவாக அந்த சம்பவத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நும்ருது எனப்படக்கூடிய அந்த பயங்கரமான அரசனுடைய அந்த சாம்ராஜ்யத்திலே அவர்கள் தனியாக நின்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் நெருப்பிலே எரியப்பட்ட வரலாற்றை கூட நாங்கள் மறந்துவிட முடியாது. யானாரு கூனி பரதன் வ சலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹு தஆலாவுடைய உதவி வருகிறது. நெருப்பே நீ இப்ராஹிமுக்காக வேண்டி சாந்தியானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் மாறிவிடு என்று அந்த நெருப்பை நோக்கி அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு தனது நேசனை பாதுகாக்கின்றான் என்றால் அவர்களுடைய ஈமானின் ஆழம், அவர்கள் தாவத்துடைய பணியிலே கொண்டிருந்த அக்கறையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்று உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய தொகை சுமார் 157 கோடி மாத்திரம்தான் என்றால், உலகத்திலே 700 கோடி மக்கள் மொத்தமாக வாழுகிறார்கள் என்றால் அந்த 157 கோடி பேரை தவிர உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றில் சிலை வணங்கக்கூடியவர்களாக அல்லது நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள் என்றால், நாம் மாத்திரம் ஈமானோடு வாழ்ந்துவிட்டு மரணிக்கின்றோம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் செய்யவில்லை என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற சமுதாயங்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்கு நானும் நீங்களும் ஒரு சின்ன முயற்சியை கூட செய்யவில்லை என்றால், கமா சல்லைத அலா இப்ராஹிம என்று அத்தஹியாத்திலே நாங்கள் சலவாத்தை சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு உரிமை கொண்டாடுவதிலே என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அவர்களுடைய தியாகத்தை நினைத்து பார்ப்போம், அவர்களுடைய கொள்கை பற்றை நினைத்து பார்ப்போம், அவர்களுடைய பணிவை நினைத்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆரா எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணிவான பிரார்த்தனையை ஞாபகப்படுத்துகின்றான். யா அல்லாஹ், நீதான் எனக்கு நோயை தருகிறாய், நீதான் குணப்படுத்த வேண்டும், நாளை மறுமையிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே ரப்பே. லா துஹ்சினி யௌம யுப்அதூன், நாளை மறுமையிலே மக்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே ரப்பே என்னை நீ அவமானப்படுத்தி விடாதே. யௌமலா யன்ஃபாஉ மாலும் வலா பனூன், அந்த தினம் எப்படிப்பட்டது ரப்பே எனக்கு தெரியும். அன்றைய தினத்திலே பிள்ளை குட்டிகளோ சொத்து செல்வங்களோ எந்த வகையிலும் பிரயோசனம் தரமாட்டாது ரப்பே. அப்படிப்பட்ட நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே. அன்றைய தினத்திலே யாரெல்லாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த உள்ளம் மாத்திரம்தான் பிரயோசனம் தரும் ரப்பே. அப்படிப்பட்ட தினத்திலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே என்று மிகவும் பணிவாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற துஆவை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரிய ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலீலுல்லா. அப்படிப்பட்ட நபிக்கு அகம்பாவம் வரவில்லை. நான் தாவத்துடைய பணியிலே ஈடுபடுகின்றேன், நான் ஏகத்துவத்தை நோக்கி அழைக்கின்றேன், நான் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றேன், நான் காபத்துல்லாவை ஸ்தாபித்திருக்கிறேன், எனவே ரப்பு என்னை பாதுகாப்பான் என்ற மனதை அவர்களுக்கு வரவில்லை. அவர்களிடத்திலே வந்தது என்ன? பணிவு, அடக்கம், கருணை. அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் செய்கின்ற துஆவை பாருங்கள். நீ என்னை இழிவுபடுத்தி விடாதே ரப்பே, நாளை மறுமையில என்னை அவமானப்படுத்தி விடாதே என்று கேட்கிறார்கள் என்றால், நாம் எம்மாத்திரம் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அவர்களுடைய பணிவு எங்களிடத்திலே இருக்கிறதா? அவர்களுடைய தாழ்மை எங்களிடத்திலே இருக்கிறதா? எமது பேச்சிலே, எமது நடத்தையிலே, எமது செயல்களிலே நாம் எந்த அளவு தூரம் பணிவை வெளிப்படுத்துகின்றோம்? அல்லாஹு தஆலாவுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு சாதாரண தொடர்பு அல்ல. அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய வஃபாத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்குரிய கண்ணியம் எல்லாம் கொடுத்த ரப்பு. அந்த ரப்பிடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நாளை மறுமையிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே, என்னை இழிவுபடுத்தி விடாதே. அந்த நாளிலே என்னிடத்திலே பிள்ளை குட்டிகள் இருந்தாலும் சொத்து செல்வங்கள் இருந்தாலும் எதுவுமே எனக்கு பிரயோசனம் தராது ரப்பே. யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு நாளை மறுமையிலே வருகிறார்களோ, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், பரிசுத்தமான உள்ளம், அந்த உள்ளத்திலே சிறுக்கு இருக்கக்கூடாது, அந்த உள்ளத்திலே நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது, அந்த உள்ளத்திலே பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அமராது குலூப் எனப்படக்கூடிய உள்ளத்திலே இருக்கின்ற நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் அந்த உள்ளம் பரிசுத்தப்பட்டால் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வெற்றி பெறுவான் என்பது ரப்பே உனது பொதுவான கோட்பாடாக இருக்கிறது. அதனால் என்னையும் நீ பாதுகாப்பாயாக என்று கேட்கிறார்கள். எவ்வளவு பணிவான ஒரு துஆ! நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் எவ்வளவு பெரிய பணிகளிலே எல்லாம் ஈடுபட்டு விட்டு எங்களுக்கு கொஞ்சம் அகந்தைவரமாக இருந்தால், எங்களுக்கு கொஞ்சம் பெருமை வருமாக இருந்தால், எங்களுக்கு கொஞ்சம் அகம்பாவம் வருமாக இருந்தால், நாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதனால் எந்த அர்த்தமும் கிடையாது. கமா சல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம என்று கேட்கின்ற அந்த துஆவுக்கு அர்த்தம் வர வேண்டுமா? நாம் கொள்கைவாதிகளாக உலகத்திலே வாழ வேண்டும். நெருப்பிலே எரியப்பட்டாலும் நான் எனது கொள்கையை விடமாட்டேன், நான் பணிவாகத்தான் இருப்பேன், நான் தியாகம் செய்வேன். அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பள்ளிவாயல்களை கட்டுவேன், நான் ஏகத்துவ பிரச்சாரத்துக்கான சகல வழிகளிலும் ஈடுபடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வாழ்ந்த ஒரு முன்மாதிரியான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முதல் 10 நாட்களிலே அவர்களை நினைத்து பார்ப்பதற்கு எல்லா வகையிலும் அவர்கள் அருகதையானவர்கள். சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் இந்த தாவத்துடைய பணிக்காக வேண்டி கேட்ட ஏற்றுக்கள் பேச்சுக்கள் சாதாரணமானவை அல்ல. எல்லா வகையிலும் விமர்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இபாதத்துக்கள், அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய தாவத், அவர்களுடைய பணிகள் அனைத்தையும் நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு சந்தர்ப்பமாக இந்த முதல் 10 நாட்களும் அமைந்திருக்கின்றன. நாங்கள் உபஹியா கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும், நாங்கள் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுகின்ற சந்தர்ப்பத்திலும், மினாவிலே தரிக்கின்ற பொழுதும், முஸ்தலிஃபாவுக்கு செல்லுகின்ற பொழுதும், அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கின்ற பொழுதும், சஹி எனப்படுகின்ற அந்த தொங்கோட்டம் ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலும், சவாபு செய்கின்ற சந்தர்ப்பத்திலும், எல்லா காரியங்களிலும் அந்த புனிதமான நபிக்கு சம்பந்தம் இருக்கிறது, அவர்களுடைய மனைவிக்கு ஹாஜருக்கு சம்பந்தம் இருக்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா தந்திருப்பது இந்த தியாகங்களை முஸ்லீம்களே நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த கொள்கையை உங்களுடைய கொள்கையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உலகத்திலே சிறந்த ஒரு நபியாக அவர்கள் வாழ்ந்தார்களே, அவர்கள் தானே உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயரிட்டார்கள். இன்னஹு கான உம்மா, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து நஹலிலே அவர்களை பற்றி புகழ்வதற்கு மிகவும் உச்சமான ஒரு வார்த்தையை போட்டு புகழ்கின்றான். அவர் ஒரு தனி மனிதனாக இருக்கவில்லை, அவர் உலகத்திலே ஒரு சமூகமாகவே இருந்தார் என்று சொல்கின்றார். ஒரு சொசைட்டியாக இருந்தார். அவர் ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு சமூகம். ஒரு சமூகத்திற்கு இருக்கின்ற அவ்வளவு சிறப்பு பண்புகளையும் ஒரு தனி மனிதன் தனக்குள் பெற்றிருந்தான் என்றால் அது யார்? வேறு யாரும் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் சொல்லுவதாக இருந்தால் அவருடைய ஆளுமையை படிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது சிறு பிள்ளைகளுக்கு நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு மிகவும் அருகதையான காலப்பிரிவாக இது இருக்கிறது. நடிகர்களுடைய வரலாறு, அரசியல்வாதிகளுடைய வரலாறு, விளையாட்டு வீரர்களுடைய வரலாற்றை அக்கு வேறு ஆணி வேறாக தெரிந்து வைத்திருக்கின்ற அளவுக்கு நபிமார்களிலே சிரேஷ்டமானவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எந்த அளவு தூரம் குழந்தைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அதற்கான முயற்சிகள் எங்கு செய்யப்படுகின்றன? செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சலவாத்து சொல்வதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. இந்த முதல் 10 நாட்களிலும் இந்த அரஃபாவை நினைத்து பார்ப்போம், இந்த முஸ்தலிஃபாவை, மினாவை, சஹியை நினைத்து பார்ப்போம். இந்த தண்ணீரை தேடி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளையையும் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு ஓடினார்களே, தண்ணீரை தேடி ஓடினார்களே. சஃபாவிலே ஏறுகிறார்கள், மினாவிலே ஏறுகிறார்கள், அதே நேரம் அங்கிருக்கின்ற மற்ற முன்னான இடங்களில் எல்லாம் ஓடி ஜம்ஜம் எனப்படக்கூடிய ஊற்று வெளியே வருகிறது. மக்காமு இப்ராஹிம் என்ற ஒரு இடமே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரால் தானே இன்றைய தினம் வரைக்கும் அது உருவாக்கப்பட்டு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஞாபகப்படுத்துவதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்கின்ற மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் இந்த உதுஹியா அல்லது குர்பான் எனப்படுகிறது. அந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் குர்ஆனிலும் கூட அல்லாஹு தஆலா அதனை சொல்லி இருக்கின்றான். பெருநாள் தினத்திலும் 11, 12, 13 நாட்களிலும் நாங்கள் அந்த குர்பானை கொடுக்கின்றோம். கொடுப்பதற்கும் காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். அந்த மகனை அறுப்பதற்கு அவர்கள் முனைந்து அதற்கு பதிலாக சுவர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆட்டை அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனை ஞாபகப்படுத்துவதுதான் குர்பானினுடைய நோக்கம். எனவே இன்னா ஆஸைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு நாங்கள் ஹவுதுல் கௌசரை நபியை தந்திருக்கின்றோம், நீங்கள் அல்லாஹு தஆலாவை தொழுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் அந்த பெருநாள் தினத்திலும் அல்லது அய்யாமு தஷ்ரீக் எனப்படக்கூடிய 3 நாட்களிலும் நீங்கள் மிருகங்களை அறுத்து பலியிடுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். வல் அன்ஆமா கலக்னாஹா லக்கும் ஃபீஹா திஃஉன் வ மனாஃபி வ மின்ஹா தாக்குலூன், நிச்சயமாக கால்நடைகளை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம், அந்த கால்நடைகளது தோல்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உடம்புக்கு ஒரு உஷ்ணத்தை எடுத்துக் கொள்கின்றீர்கள், அதே நேரம் அதிலே வேறு பல பயன்களும் இருக்கின்றன, அந்த மிருகங்களிலிருந்து தான் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிருகங்களை பற்றி சொல்லியிருக்கின்றான். இது ஒரு சுன்னத்து முஅக்கதா என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனாலும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழக்கூடிய நாடு ஒரு சிறுபான்மை நாடு, இது ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல. கடந்த காலங்களிலும் சில கசப்பான அனுபவங்கள் குர்பான் கொடுக்க சென்று ஏற்பட்டதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டிலே நாங்கள் பல வருஷ காலமாக வாழ்ந்து வருகிறோம், ஆனால் அண்மை காலத்தில் தான் இந்த சுன்னத்தான அமலை செய்வதற்கான சில கெடுபிடிகள், சில வகையான கட்டுப்பாடுகள் இருந்து வருவதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மிக முக்கியமான அந்த சுன்னா முஅக்கதாவை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும்படி மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் வேண்டிக் கொள்கின்றோம். அருமை சகோதரர்களே, நாங்கள் எந்த மாட்டை இந்த குர்பானுக்காக வேண்டி அறுக்கின்றோமோ அந்த மாட்டை அறுப்பதை இந்த நாட்டில் இருக்கின்ற சுமார் 70% அதிகமான பெரும்பான்மையினர் விரும்புவதாக இல்லை. அவர்களில் தற்போது இருக்கின்ற ஒரு சிலர் அதனை ஒரு பெரும் குற்றமாக கருதுகிறார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலேதான் நாங்கள் அதனை அறுக்கின்றோம் என்றால் நாங்கள் ஜாக்கிரதையாகத்தானே இருக்க வேண்டும். அவர்களுடைய மனதை நாங்கள் புண்படுத்திவிடக் கூடாது. மிக முக்கியமாக வலியுறுத்த வேண்டிய விஷயம், இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சட்ட அனுமதியை பெற்று மாத்திரமே குர்பான் கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். சட்ட அனுமதி கிடைக்காத போது அதனை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது எல்லா வகையிலும் நன்றாக இருக்கும் மாத்திரமல்ல, அது வேறு சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கும் காரணமாக அமைய மாட்டாது. அந்த வகையில் மிக முக்கியமாக மிருகங்களை கட்டி வைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவற்றை கண்ணியமாக கட்டி வைக்க வேண்டும். அவற்றை நாங்கள் வாகனங்களிலே எடுத்துச் செல்கின்ற பொழுது ஒரு வாகனத்திலே எத்தனை மிருகங்களை கொண்டு செல்லலாம் என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு மேலால் நாங்கள் கொண்டு சென்று இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டங்களுக்கு அகப்பட்டு விடக் கூடாது என்பது இரண்டாவது விஷயம். முதலாவது அந்த மிருகங்களுக்கு புன்புறுத்தல் செய்வது என்பது இஸ்லாத்தில் ஹராம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிருகங்களை அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரமல்ல, அறுப்பதற்கு முன்னாலும் வல் யுரிஹ் தபீஹத்தஹு, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அறுக்க எடுத்துச் செல்கின்ற அந்த மிருகங்களுக்கு நீங்கள் ராஹத்து கொடுங்கள், அந்த மிருகங்களுக்கு நீங்கள் அமைதியை கொடுத்துவிட்டுத்தான் அறுக்க வேண்டும். வல் யுஹித் ஷஃப்ரத்தஹு, அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுடைய கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நேர்த்தியாக செய்ய வேண்டும். அறுப்பதற்கு முன்னால் வாகனங்களிலே எடுத்துச் செல்கின்ற பொழுதும் பாதைகளிலே ஊட்டிச் செல்கின்ற பொழுதும் அவர்களுடைய கண்களிலே குத்தும் வகையில் அல்லது அவர்களுடைய ஆத்திரத்தை தூண்டும் வகையில் நாங்கள் ஒரு பொழுதும் நடந்துவிடக் கூடாது. அறுத்ததற்கு பின்னால் அந்த தலைகளையோ அல்லது முள்ளுகளையோ அல்லது அங்கிருக்கின்ற தோள்களையோ மக்கள் பகிரங்கமாக நடமாடக்கூடிய இடங்களிலே போட்டு வைப்பது சுத்தமான ஹராமாக இருக்கிறது. அது துர்நாற்றம் வீசுகிறது. நாய்கள் போன்ற அல்லது பூனை போன்ற மிருகங்கள் வந்து அவற்றையெல்லாம் இழுத்துக் கொண்டு பாதைகளிலே சென்று போடுகின்றன. இவற்றை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஆவேசம் இன்னும் தூண்டப்படுகிறது. ஒரு முஸ்லிம் பண்பாடானவன், சுத்தமானவன், ஒழுங்கானவன், மற்றவர்களுடைய ஆத்திரத்தை தூண்டுகின்றவன் அல்ல ஒரு முஸ்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஸி ஜாரஹு, யார் அல்லாஹு தஆலாவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டவனாக இருக்கின்றானோ அவன் தனது பக்கத்து வீட்டானுக்கு, தனக்கு பக்கத்திலே இருக்கின்றவனுக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, வல்லாஹி லா யூமின், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று 3 தடவை சொன்னார்கள். அவன் யா ரசூலல்லாஹ், யார் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய தொந்தரவுகளிலிருந்து மற்ற மனிதன் பக்கத்து வீட்டான் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் தான் ஈமான் கொள்ளவில்லை என்று வலியுறுத்தி 3 தடவை சொல்லியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, மற்றவர்களுடைய மனது புண்படும் வகையிலே எமது குர்பானுடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் அறுத்து வீடுகளுக்கு எடுத்துச் சென்று கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அதனை மிகவும் கவனமாக ரகசியமாக செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இன்னும் ஒன்றையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய மிகவும் உருக்கமான கட்டளை, திங்கட்கிழமை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு போயா தினமாக இருக்கிறது. போயா தினத்திலே மாடு அறுப்பதை அல்லது ஏனைய மிருகங்களை அறுப்பதை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி அகில இலங்கை ஜம்மியத் உலமா மிகவும் உருக்கமாக கட்டளை விட்டிருப்பதன் காரணமாகவும் நாங்கள் அவர்களுடைய அந்த தினத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். சிறுபான்மை நாட்டிலே மாடு அறுக்கின்ற விஷயத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் குறிப்பாக பெருநாள் வருகிறது, அந்த பெருநாளிலே எமது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய ஆத்திரத்தையும் கவலையையும் தூண்டாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த முதல் 10 நாட்களையும் மிகவும் கண்ணியமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ சலவாத்து சொல்வாயாக. யா அல்லாஹ், அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அது மாத்திரமல்ல, அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அவர்களை உரைகல்லாக முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கான பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாங்கள் செய்துவிட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக. மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எமது பெற்றார்கள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ தவிடுபொடியாக்கி விடுவாயாக. யாவா, குறிப்பாக நாங்கள் கேட்கின்றோம், சிரியாவிலும் பலஸ்தீனிலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் முஸ்லீம்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதி செய்கின்றார்களோ அவர்களை அவசரமாக நீ பழிவாங்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பலவீனர்களாக இருந்து கேட்கின்றோம், எங்களுடைய உடன்பிறப்புகளான முஸ்லீம்கள் படுமோசமாக கொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்கள் அனைவரையும் நீ கவனித்துக் கொள்வாயாக. நீ மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கின்றாய், உன்னுடைய சக்தியை நீ அவர்களுக்கு எதிராக பிரயோகிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பாயாக. நாளை மறுநிலையை உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
Lectures visit slhub.com.